அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 6 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளை போராட்டத்தை கைவிடுமாறு கோருவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துள்ள முடிவு.
உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த போராட்டத்தை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது.
HIV வதந்தி காரணமாக பள்ளிக்கூடம் மறுக்கப்பட்ட 6 சிறுவனை கொழும்பில் பிரபல பள்ளிக்கூடம் ஒன்றில் சேர்க்க இருப்பதாக கல்வி அமைச்சர் பிபிசிக்கு அளித்த பேட்டி. மதுரையில் இலங்கை அகதியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் ஏற்பட்டுள்ள போராட்டங்கள் குறித்த செய்தி.
ஹை வோல்டேஜ் ஏறிடுறாரு, ஏறி இன்னொரு தடவை அந்த மேலேருந்தே ஒரு தடவை வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயே வந்து இந்த கரண்ட் லைன், ஹை வோல்டேஜ் லைனை போட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து கீழே விழுந்துடுறாரு.
இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் அச்சம் காரணமாக முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பற்றிய குறிப்பு, ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 7 பாகம் மற்றும் முன்னப்புற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தியறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈரானின் பிரபல தொழிலதிபரான பபாக் சஞ்சானி ஊழல் குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்டதுடன் அவருக்கு அந்நாட்டில் உள்ள ஒரு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அவர் 2.7 பில்லியன் டாலர்களை கையாடல் செய்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார். மிகப்பெரிய தொழிலதிபரான சஞ்சானி சர்வதேச தடைகளை மீறும் வகையில் ஈரான் எண்ணெய் விற்பனை செய்வதற்காக பல வழிகளையும் கையாண்டுள்ளார். அத்தோடு அவர் தனது நலனை மேம்படுத்திக் கொள்வதற்காக அரசு நிதியை செலவு செய்துள்ளார் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சஞ்சானி தொடர்பான வழக்கில் அரசியல் விளையாட்டு ஒரு பகுதியாக இருந்ததாக அவரது வழக்கறிஞர்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசின் கீழ் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை பயன்படுத்தி சலுகையில் பெற்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிபர் ஹசன் ருஹானி அறிவித்த அடுத்த நாளே சஞ்சானி கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கியது முதல் தடவையாக ஈரானிலிருந்து கொண்டுவரப்பட்ட கச்சா எண்ணெய் ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்தடைந்துள்ளது. மோண்டி டொலிடோ என பெயரிடப்பட்டுள்ள எண்ணெய் டேங்கர் 1 மில்லியன் பரல்கள் கச்சா எண்ணெயை ஸ்பெயினின் தெற்கு நகர்ப்பகுதியான சான்ரோக்கில் இறக்கியது. ஈரானின் அணுத்திட்டம் காரணமாக அதன் மீது 2012 விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் உலக செல்வாக்குமிக்க நாடுகள் ஈரான் அரசாங்கத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கை ஒன்றை அடுத்து ஜனவரியில் நீக்கப்பட்டன. எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை 2 அதிகரிக்க தீர்மானித்துள்ளது.
ஈராக்கின் ஹில்லா நகரில் சனநெரிசல் கொண்ட ஒரு சோதனைச் சாவடியில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் சுமார் 50 கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சோதனைச் சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கிடையே வெடிப்பொருட்களை ஏற்றி நின்று கொண்டிருந்த ஒரு ட்ரக் இவ்வாறு வெடித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இணையதளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் தாமே தாக்குதலுக்கு பொறுப்பு என கூறியுள்ளனர். தெற்கு பாக்தாத்திற்கு சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஹில்லா நகரிலுள்ள சோதனைச் சாவடியில் இதே போன்றதொரு தாக்குதல் 2 முன்னரும் நடத்தப்பட்டது. அதிலும் 50 கொல்லப்பட்டனர்.
கிரேக்கத்தை அடைய முயற்சித்த குடியேறிகள் 18 துருக்கியின் அருகிலுள்ள கடல் பகுதியில் மூழ்கியுள்ளதாக துருக்கியின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்ததுடன் 15 மீட்கப்பட்டுள்ளனர். துருக்கியிலிருந்து கடலை கடந்து கிரேக்கத்தை நோக்கி வந்த மற்றொரு தொகுதி குடியேறிகள் கிரேக்க தீவான லெஸ்போஸில் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் 368 குடியேறிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அகதிகள் நெருக்கடி குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் துருக்கிக்கும் இடையே அவசர மாநாடு ஒன்று நடைபெற உள்ள நிலையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன.
இலங்கையின் தலைநகர் கொழும்பில் பாதுகாப்பு சோதனைகள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டு போர் காலகட்டத்தில் இருந்ததைப் போல சாலை தடைகள், வாகன சோதனைகள் ஆகியவற்றை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நிழல் உலகக் குழுவினருக்கு இடையிலான மோதல்களால் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதனால் இப்படியான 100 காவல் நிலையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன.
தைவான் ஒரு சுதந்திர தேசமாக சீனா ஒருபோதும் அனுமதிக்காது என சீனா அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். தாய்வானின் புதிய அதிபராக ஜாய் இங் வென் தேர்வு செய்யப்பட்டு 2 மாதங்கள் கழிந்திருக்கும் நிலையில் சீன அதிபர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஜாய் இங் வென் வரும் மே மாதம் பதவியேற்க இருக்கிறார். ஒரு உள்நாட்டு யுத்தத்தின் முடிவில் 1949 சீனாவிலிருந்து தாய்வான் பிரிந்தது. தாய்வான் ஒரு சுயாட்சி பிரதேசமாக இருந்தாலும் கூட பெரும்பாலான நாடுகள் அதனை அங்கீகரிக்க மறுத்து வருகின்றன. தாய்வான் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தால் தங்கள் பலத்தை பயன்படுத்தி அதை முறியடிப்போம் என சீனா கூறி வருகிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளின் உடல்நிலை மோசமடைந்து வரும் சூழலில் அவர்களை போராட்டத்தை கைவிடுமாறு கோருவதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்திருக்கிறது. கொழும்பில் இன்று நடைபெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அரசியல் தீர்வுக்கான அடிப்படை விடயங்கள் தொடர்பில் அரசாங்கத்துக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதை கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்ட போதே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்ற தமிழ் கைதிகளிடம் போராட்டம் கைவிடுமாறு கோருவது என இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டம் பற்றிய கூடுதல் விவரம் என்ன என இபிஆர்எல் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
8ஆம் தேதி அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் காணாமல் போனோர் தொடர்பாகவுமான ஒத்திவைப்பு பேரணி ஒன்று பாராளுமன்றத்தில் வர இருப்பதாகவும், ஆகவே அந்த ஒத்திவைப்பு பேரணிக்கு பின்பாக பிரதமருடன் ஜனாதிபதியுடனும் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசி இயன்றவரை முடிவுகள் எட்ட முயற்சிப்பதாகவும், ஆகவே அதுவரையில் தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பல பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பேருக்கு சிறுநீருடன் ரத்தம் போவதாக எல்லாம் அறிகின்றோம். ஆகவே அவ்வளவு மோசமான நிலைக்கு தொடர்ந்து விட்டு வைப்பது உகந்த காரியம் அல்ல என்பதால் இந்த ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களது வேண்டுகோளை ஏற்றி அவர்கள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இப்பொழுது கைவிடுமாறும் இந்த 8ஆம் தேதி பிற்பாடு இயன்றவரை தாங்கள் ஒரு முடிவினை எட்ட முயற்சிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது.
செயற்பாடுகள் தொடர்பாக ஏதேனும் பேசப்பட்டதா?
கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு என்னும் இருக்கிறது போன்ற விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆனாலும் கூட அதில் திட்டவட்டமான முடிவுகள் எட்டப்பட்டதாக இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விஷயம் எடுக்கப்பட்ட பொழுது 21 பேர் கொண்ட கோஆர்டினேட்டிங் கமிட்டியில் இப்பொழுது 8 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்று, ஆகவே அது எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் கலந்து பேசி முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற விடயம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அது எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
இந்த புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான விஷயம் ஏதேனும் பேசப்பட்டதா?
தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு பல அடிப்படை விஷயங்கள் இருக்கின்றது. படையிலக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதும், அதே போல ஒரு சமசி அரசியல் அமைப்பு முறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதும், தமிழ் மக்களுடைய இறையாண்மை சுயநிர்ணய உரிமை போன்றவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதும், ஒரு பக்கம் அந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பாக விஷயங்கள் இருக்கத்தக்கதாக மக்களுடைய மீள் குடியேற்றம், அவர்களது காணிகளை இராணுவம் விடுவிப்பது, காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனை போன்ற பல விஷயங்களை பேச வேண்டி இருப்பதால் இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை என்பது மிக மிக அவசியம் என்றும், மேற்சொன்ன விடயங்களில் ஒரு புரிந்துணர்வு அல்லது ஒரு உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்றதும், அவ்வாறு உடன்பாடு ஏற்பட்டால்தான் இந்த புதிய அரசியல் சாசனம் என்பது தமிழ் மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற விடயம் சொல்லப்பட்ட அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை சம்பந்தனவர்கள் எதிர்காலத்தில் ஒழுங்குபடுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முடிவு எட்டப்பட்டதாக நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அவ்வாறு பேச வேண்டும் என்ற ஒரு புரிதல் எல்லோர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கின்றது. அரசியல் சாசன அமைப்பு சம்பந்தமான 9ஆம் தேதி நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அதற்கு பின்னர் இது பற்றிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது.
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். வடமாகாண சபையில் முதலமைச்சர் அணி என்றும் எதிரணி என்றும் ஏற்பட்டிருக்கின்ற பிளவுபட்ட நிலைமை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டிருக்கின்றது. மாகாண சபையின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறினார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பு அது. இலங்கையிலிருந்து படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு வருவோரை தடுத்து நிறுத்துவதற்கு இருநாட்டு அரசுகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இப்போது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த சட்டவிரோத பயணத்தில் ஈடுபட முயன்ற 17 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய குறிப்பினருடன் உதயகுமார்.
இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோத கடற்பயணம் மேற்கொண்டதாக கூறப்படும் 17 பேர் இலங்கை கடற்பரப்புக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீண்டகால இடைவெளியின் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கான சட்டவிரோத பயணிகள் இலங்கை கடற்பரப்புக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காலி கடலோரத்தில் இருந்து 40 கடல் மைல் தொலைவில் வைத்து கைது செய்யப்பட்ட இவர்களில் ஒரு பெண், 2 சிறுவர்கள் மற்றும் 2 குழந்தைகளும் அடங்குவதாக கடற்படை கூறுகின்றது. 17 பேரும் நீதிமன்ற நடவடிக்கைக்காக போலீசில் கையளிக்கப்பட இருப்பதாக கடற்படை தெரிவிக்கின்றது. இதேவேளை ஏற்கனவே ஆஸ்திரேலியா சென்றடைந்துள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதும் தொடர்கின்றது. சுய விருப்பத்தின் அடிப்படையிலும் புகலிடம் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் இவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது.
நான் நீர்கொழும்புல நகைத்தொழில் செய்து கொண்டிருந்த வேளையில நான் எல்டிடி கொஞ்சம் உதவி செஞ்சேன். அதனால எனக்கு ஆயுத குழுவால் எனக்கு 2 வருஷம் நான் உள்ளுக்கு ஏற்கனவே போய் 8 இருந்தேன். 9 வெளியே மிச்சகாலம் இருந்திருக்கேன். நான் இந்த வாரத்துக்கு 4 முதல் நான் கழுத்தறுத்து தற்கொலைக்கு முயற்சித்தேன். நான் அதுக்கு எனக்கு 9 தையல் போட்டும் 9 தையலோட நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கடைசியா கூட என்ன இது ஒரு கைதி மாதிரியே நாங்க ஆஸ்திரேலியா இருந்து விலங்க போட்டுக்கொண்டு இந்த சீரி தொப்படைச்சிட்டு போனவங்க அடுத்த நான் வெட்டித்தனே வெட்டி தற்கொலைக்கு முயற்சித்தேன். வேண்டாங்க சுரங்க போய் வாழையிலாது நாங்க வர பயம் எங்களுக்கு பயத்தின காரணமாக நான் தற்கொலைக்கு முயற்சித்தேன்
என்றார். ஆஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நாடு திரும்பிய மட்டக்களப்பைச் சேர்ந்த நடேசன் ஹரிஹாலன். இறுதியாக தான் உட்பட 16 பேர் நாடு திரும்பியதாகவும் அவர் கூறுகின்றார்.
16 பேர்னா சுய விருப்பத்தோட வந்தாங்க. என்ன எனக்கு விருப்பம் இல்லை, சுய விருப்பத்தோட ஐயோ மூலமா வந்தவங்க எனக்கு விருப்பம் இல்லாமல் நாடு கடத்தப்பட்டவங்க என்ன
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பைச் சேர்ந்த நடேசன் ஹரிஹாலன்.
கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பது. இலங்கையின் வடமேல் மாகாணத்தில் HIV வதந்தி காரணமாக பள்ளிக்கூடம் மறுக்கப்பட்ட 6 சிறுவனை தலைநகர் கொழும்பில் பிரபல பாடசாலையொன்றில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் BBCக்கு அளித்திருக்கின்ற பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் குளியாப்பிட்டிய என்ற இடத்தில் தந்தை HIV தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்ததாக பரவிய தகவல் காரணமாக அந்த பிரதேசத்தில் பள்ளிக்கூடம் எதிலும் சேர முடியாத நிலையில் தவித்த 6 சிறுவனை தலைநகர் கொழும்பில் உள்ள முக்கிய பள்ளிக்கூடம் ஒன்று சேர்க்க முன்வந்துள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் BBCயிடம் தெரிவித்துள்ளார். அந்த சிறுவனின் கல்வி நடவடிக்கைகளை எவ்வித தடங்களுமின்றி தொடர்வதற்கு தனியார் நிறுவனம் ஒன்று நிதி உதவிகளை வழங்க முன்வந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
HIV வதந்தியால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவனை தமது பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு கொழும்பிலுள்ள முக்கிய பள்ளிக்கூடம் ஒன்று தற்போது முன் வந்துள்ளது. சிறுவன் கல்வி பயிலும் காலம் வரை அவருக்கு நிதியுதவி வழங்க நிறுவனம் ஒன்று முன் வந்துள்ள நிலையில் அவர்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாது சிறுவனின் தாய்க்கு வீடொன்றை வழங்கி சிறுவன் தனது தாயுடனேயே இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகிறோம்
என்று தெரிவித்த கல்வி அமைச்சர் தாயிடமிருந்து சிறுவனை பிரிக்க நேரிடலாம் என்று நேற்று கூறியிருந்த தகவல் தொடர்பிலும் விளக்கமளித்தார்.
உண்மையில் இந்த சிறுவனும் அவரது தாயும் வாழ்ந்த வீடு, அவர்களது சூழ்நிலை, தாயின் சுகாதாரம் ஆகியவை காரணமாக அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பீதி இருந்து வந்தது. அதனால் சிறுவனின் நலனை கருத்தில் கொண்டு சில காலம் அவரை தாயிடமிருந்து பிரித்துவிட்டு இந்த பிரச்சனை தணிந்தவுடன் சிறுவனை தாயுடன் சேர்ப்பதற்கு திட்டமிட்டுத்தான் நான் அப்படி கூறினேன்
என்றார் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம்.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். தமிழகத்தில் திருமங்கலம் அருகே உள்ள அகதிகள் முகாமைச் சேர்ந்த இலங்கை அகதியொருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் இலங்கை அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் அங்குள்ள தற்போதைய நிலைமை தொடர்பில் உள்ளூர் செய்தியாளர் விக்னேஷ் அவர்களிடம் கேட்டார் முரளிதரன்.
இன்னைக்கு வந்து ரவீந்திரன் சொல்லிட்டு உச்சம்பட்டி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூ கேம்ப்ல இருக்கிற ஒரு ரெஃப்யூ வந்து ஒரு டவர் மேல ஏறி முதல்ல வந்து என்னுடைய பையனுடைய நேம் வந்து இந்த ரெஃப்யூ லிஸ்ட்ல இருந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளைம் பண்றாரு. எதுக்காக அவர் அந்த அது பண்றாரு அப்படின்னா, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரெஃப்யூ கேம்ப்ல வந்து ஆறு ஒருத்தர் வராரு ரெகுலர் செக்அப்காக, அதாவது அட்டண்டன்ஸ் செக்அப் வந்து செக் பண்றப்ப இந்த ரவீந்திரனுடைய கடைசி பையன் பிரதீபன் சொல்லிட்டு அவனை வந்து செக் பண்றப்ப அவன் வந்து அந்த ரோல் கால் எடுக்கிறப்ப அந்த சம்பவ இடத்துல அவன் இல்லை. அங்க இருக்கிறவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இது ரவீந்திரன் வந்து அவர் காலில், அதாவது ஆறை காலில் விழுந்தே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றாரு, இந்த ஒரு தடவை அலோவ் பண்ணுங்க சார், இப்ப நீங்க இந்த அவன் இல்லாத காரணத்தினால அவனை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து திரும்ப வந்து ஒரு ஆறு மாசம் ஆகும், நான் சென்னையில இருந்து எல்லா இடத்துக்கும் அலைஞ்சுதான் அவனை திரும்ப வந்து அவன் நேம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றதா அங்க இருக்கிறவங்க வந்து பதிவு பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமும் வந்து அந்த ஆரை துரை பாண்டின்றவர் வந்து அதுல வேற எதுவும் பண்ணாத காரணத்தினால ஃபர்தரா இவர் என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்க ஹை வோல்டேஜ் இடி லேண்ட் மேல ஏறிடுறாரு. ஏறி இன்னொரு தடவை அந்த மேலேருந்தே ஒரு தடவை வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயே வந்து இந்த கரண்ட் லைன் ஹை வோல்டேஜ் லைனை போட்டு அந்த ஷாக் அந்த அந்த எலக்ட்ரிக் லைன் லைவ் ஒயரை டச் பண்ணதுனால அந்த ஷாக்ல வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து கீழே விழுந்துடுறாரு இந்த டவர்ல இருந்து. ஸோ இங்க இன்னைக்கு அந்த சம்பவ நேரத்துல அங்க இருந்தவங்க எல்லாருமே வச்சுட்டு அவரை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அங்க இருக்கிற ஆசன்பட்டி போலீஸ் லிமிட்ல இருக்கிற போலீஸ் வந்து அங்கிருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து மற்றவங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போய் அவர் அங்கிருந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க.
இப்போ அந்த முகாம்ல நிலவரம் எப்படி இருக்கு?
முகாம்ல இப்ப அவருடைய டெட் பாடியை அங்க வச்சுட்டு வந்து பொக்கத்துல உட்காந்துருக்காங்க. தமிழர் தேசிய முன்னணி பிரசிடென்ட் பழன் நெடுமாறன் அவர்கள் வந்து அந்த கேம்புக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க அந்த ரவீந்திரனுடைய இறந்த உடலை வாங்க மறுத்து அவங்க வந்து ஒரு அங்க அமர்ந்து ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் ரெண்டு, ஆக்ஷன் அந்த ஆரியல உரிய நடவடிக்கையும் அவங்க அந்த இறந்தவருக்கு வந்து ப்ராப்பர் காம்பன்சேஷன் அப்படின்றது.
மதுரையைச் சேர்ந்த செய்தியாளர் விக்னேஷ். குஜராத் மாநிலம் உட்பட இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் தீவிரவாத தாக்குதல் அச்சம் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் உசார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் ஜெயக்குமார்.
இந்தியாவில் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக டில்லி, குஜராத் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தீவிரவாதிகள் பாகிஸ்தான் எல்லையை கடந்து குஜராத் மாநிலத்தின் கச் மாவட்டம் வழியாக நுழைந்துள்ளதாக கிடைத்துள்ள புலனாய்வு தகவலை அடுத்தே அந்த மாநிலம் பாதுகாப்பு உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. NSG எனப்படும் தேசிய பாதுகாப்பு படை அணியினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை திங்கட்கிழமை இந்துக்களின் சிவராத்திரி பண்டிகை தினம் என்பதால் அங்கு முக்கிய கோவில்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக குஜராத் மாநில காவல்துறையின் தலைமை இயக்குநர் PC தாக்கூர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு படையின் நான்கு அணிகள் நேற்று இரவு குஜராத் மாநிலத்திற்கு வந்தடைந்துள்ளன. ஒரு குழுவினர் சோம்நாத் கோவிலின் வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். சோம்நாத் கோவில் மீது தாக்குதல் நடக்கலாம் என்பது போன்ற எச்சரிக்கை தகவல் எதுவும் இல்லாத போதும் சோம்நாத் ஸ்தலம் முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலாக கருதப்படுவதால் அங்கு அதிக எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தவிர நாகேஸ்வர் ஸ்தலம் உள்ளிட்ட மூன்று முக்கிய சிவன் ஸ்தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் குஜராத் மாநில காவல்துறையின் தலைமை இயக்குனர் PC தாக்கூர். இதனிடையே சோம்நாத் கோவிலில் இரண்டு நாட்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கலாச்சார நிகழ்வுகளின் தேதிகள் மாற்றம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியிலும் இதே போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் இதனால் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் கூறியுள்ளனர். கொல்கத்தா விமான நிலையத்திலும் நாட்டின் ஏனைய முக்கிய விமான மற்றும் ரயில் நிலையங்களிலும் இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் 7வது பாகம் தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன். இலங்கையின் மலையக தோட்டம் ஒன்றில் ஒரு இரவில் ஒலிக்கின்ற கூத்துப்பாடல் இது. இந்தியாவிலிருந்து நாடு கடந்து வந்து இலங்கையின் மலையகத்தை பொன்கொழிக்கும் பூமியாக மாற்றிய இந்த தமிழ் மக்கள் தாம் வருகின்ற பொழுது தம்மோடு கொண்டு வந்த செல்வங்களில் இந்த கூத்து வகையும் அடக்கம். இங்கு பல்வேறு வகையான கூத்துக்களை அவர்கள் ஆடுவதாக விளக்குகின்றார் பேராசிரியர் மு. நித்யானந்தன்.
மலையகத்தில் பரவலாக காமன் கூத்து, அர்ச்சுடன் தவசு, பொன்னர் சங்கர் ஆகிய மூன்று கூத்துகள் மிக முக்கியமான இடத்தை வைக்கின்றன. இவற்றில் காமன் கூத்து பரவலாக கிட்டத்தட்ட இன்று மலையகத்தில் 200 அதிகமான மலையக தோட்டங்களிலே நிகழ்த்தப்பட்டு வருகிறது என்பது மிகவும் வியப்பூட்டும் செய்தியாகும். இரவிரவாக இது நடைபெறும். கிட்டத்தட்ட இதை பங்கு கொள்ளும் நடிகர்கள் இந்த 10 to 12 மணித்தியாலங்கள் வரை தொடர்ந்து இந்த கூத்திரை ஆட வேண்டியவர்களாக இருப்பார்கள். அர்ச்சுடன் தவசு ஒரு புராண கதையை இடம்பெற்றாலும் கூட காமதகனம் அல்லது இந்த காமன் கூத்து தான் பரவலாக இடம்பெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக போன்ற பகுதிகளிலே இது மிக முக்கியமாக வருகிறது. ஊவா பகுதியிலே இந்த கூத்து மரபு சற்று ஒரு தேய்ந்து வருவது போன்று ஒரு தோற்றம் தெரிகிறது.
அதேவேளை மலையக கூத்துக்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆடப்படுகின்ற கூத்து வகைகளில் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
வடகிழக்கு வடமோடி தென்மோடி கூத்துகள் என்று கூறப்படுகின்ற இந்த கூத்துகள் ஈழத்திற்கே உரிய தனித்துவமான கூத்து மரபுகளாக இருக்கின்ற அதே வேளையில் இந்த மலையகத்துடைய கூத்துகள் பெரும்பாலும் தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட கிட்டத்தட்ட அவர்கள் 150 ஆண்டுகளாக தங்களோடு கொண்டு வந்து சேர்த்த ஒரு கலை முதிசத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இந்த கலைகள் பேணப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த மலையகத்தில் இன்று நடத்தப்படுகின்ற கூத்துகளுடைய ஆதாரங்களை தேடி அல்லது அதனுடைய நதிமூலம் ரிஷி மூலத்தை தேடி போனால் அது தமிழ்நாட்டிலேயே சென்று முடிவதை காணலாம். எனவே இது பெருமளவு தமிழகத்தை சார்ந்ததாக இவை அமைந்த போதிலும் கூட மலையகத்தில் இது நிகழ்த்தப்படும் விதத்திலே மலைநாட்டிற்கே உரிய புறநிலை சூழல்கள், அங்குள்ள அமைப்புகள் ஆகியவற்றையும் கலந்த ஒரு மொழி நடையை தற்போது அது கை கொண்டு வருகிறது.
கோண மலையேறி மச்சான் கொழுந்தடிக்க பகையில கூட இறக்கி வச்சு மச்சான் கொழுந்த வாத்து போடுங்கடி, கூட இறக்கி வச்சு மச்சான் கொழுந்த வாத்து போடுங்கடி, நட்டிங் 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 நாட்டி நட்டிங் நட்டி நட்டிங் நட்டி நட்டிங் நாட்டி நாட்டிங் தானானே தானானே தானே தானானா.
பொகவந்தராவை பகுதியைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளியான ஜானகி பாடுகின்ற இந்த பாடல் கொழுந்து பறிக்கும் காலங்களில் அவர்களால் உற்சாகத்துக்காக பாடப்படுகின்ற அந்த பகுதிக்கான ஒரு நாட்டார் பாடல். இந்த மலையக நாட்டார் பாடல்கள் உழைப்பாளிகளின் சிரமங்கள் பற்றியும் மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசுவதாக பகவந்தராவையைச் சேர்ந்த சமூக ஆய்வாளரான பிரபாகரன் குறிப்பிடுகின்றார்.
இப்போ மலையத்தில் பாடப்படுற நாட்டார் பாடல்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தொழிலாளர்கள் கடுமையான வேலை சுமையோட கடுமையான அடக்குமுறைகளோட வேலை செய்த கோப்பி காலத்தில் தேயிலை காலத்தில் மிகவும் வளமான முறையில் அமைஞ்சிருந்திருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய ஆற்றாமைகள், அடங்காமைகள், தங்கள் மீதான அடக்குமுறைகள், மற்ற அந்த தோட்ட வெள்ளைக்காரத்துறைமார், மற்ற கருப்பு கங்காணிமார் மீதான அவங்களுடைய வெறுப்புணர்வு அதை வெளிப்படுத்துறதுக்காக தாங்களாகவே எடுத்துக்கட்டிய பாடல்கள் ஏராளமாக நாட்டுப்புற வழக்காளர்களாக இருந்திருக்கு. இந்த பாடல்கள் வந்து சிவி வேலுப்பிள்ளை அவர்கள் வந்து அதை அந்த பாடல்களை மலையக மக்கள் பாடல்கள்ன்ற ஒரு தொகுப்பாக கொண்டு வந்த பிறகு தான் அது வந்து அறிவுசார் உலகத்துக்கு இந்த மக்களுள்ள அந்த வாய்மொழி இலக்கியமாக அதுக்கு வரலாற்று பதிவாக வெளிவர தொடங்கியிருக்கு. இன்றும் கூட தொகுக்கப்படாத ஏராளமான நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. தமிழ்நாட்டு கிராமங்களில் தென்னிந்திய கிராமங்கள்லேருந்து வரும்போது அந்த தமிழக வரலாறு, பண்பாடு, அந்த தொன்மங்கள், மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்ட சகல பாடல்கள் கலை பண்பாட்டு வடிவங்களை இந்த மக்கள் அப்படியே சுமந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து அந்த உற்பத்தி உறவு முறையில் ஏற்பட்ட மாற்றம், அங்கே வந்து அவங்க ஒரு அரை நிலப்பரப்பு, அரம்ப நிலமானிய, அரை முதலாளித்துவ சமூகமாக, அலை காலனித்துவ சமூகமாக இருந்து இங்கே வந்து ஒரு புதுமையான ஒரு பெருந்தோட்ட உற்பத்தி உறவு, கிட்டத்தட்ட ஒரு ஏகாதிபத்திய முதலாளித்துவ தொடர்புபட்ட உற்பத்தி உறவு முறையோடு மாறுபடும் போது அந்த பாடல்கள், அந்த சொல்லாடல்கள், கட்டமைப்புகள், கதை கருக்கள்லாம் மாற்றம் பெற்று வந்திருக்கு. அந்த தோட்ட தொழில்துறையோடு நேரடியாக தொடர்புபட்டிருக்க அந்த சமூக அந்த தொழிலாளர்கள் மத்தியில் அவங்களோட ஆலய திருவிழாக்கள், பூ புனித நீராட்டு விழாக்கள், திருமண சடங்குகள், இப்போ அந்த மாரியம்மன் திருவிழா மலையகத்தில் மிக பிரதான திருவிழாவாக நடத்தப்படுது. அந்த திருவிழாக்களில் மற்றும் மிந்தி வந்து பங்குனி உத்திரத்தை ஒரு முக்கியமான நிகழ்வாக முருக வழிபாட்டு செய்வாங்க. இப்போ அதுக்கு சதுர்த்தி விநாயகர் வழிபாடாக மாறி வழிபாடு தான் இப்போ பிரதானமாக இருக்குது. அந்த திருவிழா காலங்களிலாம் இது வந்து மிக முக்கியமாக மூத்த தொழிலாளர்களால் பாடப்படுது.
கார் வாரதை பாருங்கடி, நம்ம துறைக்கு கண்ணாடி மின்னலை பாருங்கடி, மோட்டர் வாரதை பாருங்கடி, நம்ம துறைக்கு மோதிர மின்னலை பாருங்கடி, கொண்டை பீரம்பெடுத்து கூலியாலே முன்ன விட்டு அண்டையிலே நிற்கிறாராம் அருமையுள்ள கங்கணியும், அடியாதீங்க புடியாதீங்க அக்கினைகள் செய்யாதீங்க, கங்காணி வந்ததியும் கணக்கை மூடிச்சிடுங்க, கப்பலிலே ஏறிடுவோம் கடல் தாண்டி செஞ்சிடுவோம்.
தோட்டத்துறை மற்றும் கங்காணியை பாராட்டி பாடுகின்றார் வயதான தாய் வசந்தலா தேவி. எப்படி இந்த பாடல்கள் வந்தன என்று அவரிடம் கேட்டேன்.
ஆறு இந்த பாட்டெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது
எனக்குங்க. நாங்களும் படிப்போம்.
எப்படி?
நாங்கள் எங்கள் பாடி எங்கள் விருப்பத்துக்கு படிப்போம்.
அதை உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாம்
பழைய ஆளுங்க படிப்பாங்க தங்களே, அந்த மாதிரி படிப்போம்.
பழைய ஆளுங்க வந்து ஆறு படிப்பாங்க?
எங்களை விட வயசு போனவங்க.
அவங்க எப்போ படிப்பாங்க?
அவங்க இது புள்ள தூங்குற நேரம், நம்ம யாரும் மையம்னா இந்த திருவிழா சுப்பிரமணிய திருவிழா போடுற நேரம் அப்படிலாம் படிப்பாங்க.
சரி, துறவார் பாட்டெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தா?
அதெல்லாம் நாங்கள் மலையில் படிப்போம். மலையில் பெரிய ஆளுங்களை கேட்டு கேட்டு படிப்போங்க.
அவங்களும் படிப்பாங்களா?
ஆமாங்க. அவங்க முந்தி உள்ள பெரியவங்கெல்லாம் படிப்பாங்க, நிறைய பாட்டு படிப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும்.
ஆனால் வசந்தலா அவர்கள் பாடுகின்ற பாடல்கள் அவர்களை கடுமையாக வஞ்சித்ததாக கூறப்படுகின்ற கங்காணிகள் மற்றும் தோட்டத்துறைமார் பற்றி கண்டிப்பதற்கு பதிலாக அவர்களை பாராட்டும் வகையில் இருந்தது. அது ஏன் என்று பிரபாகரனிடம் கேட்டேன்.
அது கிட்டத்தட்ட ஒரு அது வகையான வஞ்சக புகழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் பாரம்பரியமாக பெருந்தோட்ட உற்பத்தி முறையில் காணப்படுற இந்த ஒடுக்குமுறையின் வடிவம், அது ஒரு நவகாலித்துவ வடிவத்தை கூட எடுக்கலை. அது ஒரு பாரம்பரிய ஒரு நிலப்பிரபுத்துவ அரைநிலப்பிரபுத்துவ வடிவத்தில் தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த பெருந்தோட்ட உற்பத்தி முறைன்றது ஒரு தனியான ஒரு குறுநில மன்னர்களுடைய ஆட்சி பிரதேசம் மாதிரி தான் இலங்கையில் மட்டும் உலகம் பூராவே பெருந்தோட்ட உற்பத்தி முறை இருக்குது. அந்த உற்பத்தி முறை கூட இந்த மக்கள் வந்து அவங்களை நேரடியாக, அதாவது வயது பாட அல்லது நேரடியாக அவங்களை வெறுப்பு அவர்கள் மீதான வெறுப்பை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலவரம் இன்றும் கூட நிலவுது. ஆகவே அவர்கள் வந்து அதை வாழ்த்தி பாடுறாங்களே ஒழிய, அதை நீங்கள் ஆழமாக அதன் உளவியல் அதன் பொருளிய கட்டமைப்புகளை உடைச்சி பார்ப்போமா இருந்தால் அது வந்து அவங்க மேடம் அது ஒரு வஞ்சக புகழ்ச்சி தான்.
இந்தியாவிலிருந்து வந்து இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த மக்கள் அனுபவித்த சோகங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று அவர்கள் சந்தித்த நாடு கடத்தல் படலம். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது இந்த சமூகம் அனுபவித்த சோகம் உலகறிந்தது. அநேகமாக பெரும்பாலான குடும்பங்கள் தமது உறவினர்கள் நாடு கடத்தப்பட அதனால் சோகத்தை அனுபவித்தார்கள். அந்த சோகத்தை அவர்களில் சிலர் இப்பொழுது தாம் சென்று வாழுகின்ற வன்னி பகுதிகளிலும் கூட பாடலாக பாட கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. பாடுகின்றார் எழுத்தாளர் தமிழ்கவி. ஒரு காதலன் தனது சோகத்தை காதலிக்கு விவரிப்பதாக இது வருகின்றது.
மன்னாறு கோச்சி ஏற மனசு சரியில்லை, என் மனசு குகந்த கண்ணே உன்னை மறக்க முடியவில்லை, அடி வாழ வந்த பொண்ணே என்ன மதிமயக்கிய கண்ணே, பூமரத்து சிட்டே என் புனுகு தாந்து போட்டே. மன்னாறு கோச்சி ஏற மனசு சரியில்லை, என் மனசு குகந்த கண்ணே உன்னை மறக்க முடியவில்லை, கண்டி மனச்சி மேயிலே கால் கெடுக்க நடந்து விட்டு காடு வெட்டி தோட்டமிட்டோம் கண்ணீர் ரஞ்சிதமே, இப்ப கைகளை விட்டுட்டாங்க பெண்ணே ரஞ்சிதமே, உன்னை அக்கறை இருக்க ஒட்டார் என்னை இக்கரை இருக்க ஒட்டார், உன்னை அக்கறை இருக்க ஒட்டார் என்னை இக்கரை இருக்க ஒட்டார், இது இமிக்கு ரேசம் சட்டம் அது எனக்கும் உனக்கும் நட்டம். மன்னாறு கோச்சி ஏற மனசு சரியில்லை. இது ஒரு நீளமான பாடல்.
இவை இலங்கையின் மலையக தமிழ் மக்களின் பகுதிகளில் இருக்கின்ற கூத்து மற்றும் நாட்டார் பாடல்கள் குறித்த சில தகவல்கள். அதேவேளை இலங்கையின் நாட்டார் பாடல்களை பொறுத்தவரை இலங்கையில் 70களில் உருவெடுத்த மெல்லிசைக்கான ஆதாரமும் இந்த நாட்டார் பாடல்கள் தான் என்கின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம்.
எஸ் கே பரராஜ் சிங்கம் அவருடைய அவர் இந்த இலங்கையின் இல்லத்து மெல்லிசை பாடலின் ஒரு மூலவராக நாங்கள் எல்லாருமே வரைச்சோம். அவருடைய ஆரம்பகால பாடலுக்குள்ளேயும் இந்த நாட்டார் பாடல்களை குள்ளால தான் முதல் ஆரம்பிச்சிருக்குது. தென்னை மரத்து பாலைக்குள்ளே ரெண்டு தேரையிருந்து மொழிக்குது பார், தென்னலடிக்குது என்னை மயக்குது தேன் மொழியே முத்து வீராயே.
சரி, இந்த தொடரின் அடுத்த பகுதியில் இலங்கையின் மெல்லிசை குறித்து பார்க்கலாம் நேர்களே.
ஈழத்து பாடல்கள் ஏழாம் பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக சில தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன் புனிதசீலன்.
ஈரானின் பிரபல தொழிலதிபரான பாபக் சன்யாரி ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவருக்கு அந்த நாட்டில் உள்ள ஒரு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கிரேக்கத்தை அடைய முயற்சித்த குடியேறிகள் 18 பேர் துருக்கியின் அருகில் உள்ள கடல் பகுதியில் மூழ்கியுள்ளதாக துருக்கியின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.